இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஓய்வு நாளை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம். ஓய்வு நாளினுடைய அர்த்தம் என்ன? ஓய்வு நாளினுடைய காரியங்கள் என்ன? ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு பேசுகிற ஓய்வு நாளை குறித்து நன்றாக நம்மளுக்கு புரியும், அல்லது ஓய்வினுடைய ஆசீர்வாதங்களை நம்மளை தொடரும். எழுத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிப்பவர்களுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மனிதனுக்கு தேவன் கட்டளையில் கொடுக்கும் பொழுது முதலாவது தேவன் பஸ்கா பண்டிகையினுடைய நியமத்தை தேவன் கட்டளையிட்டார். ரெண்டாவது ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக கட்டளையிட்டார். இந்த ரெண்டு கட்டளையும் மீறும்போது தான் சீனாய் மலையின் மேல நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட முதல் நாளே பஸ்கா பண்டிகையினுடைய கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அப்போ அந்த பஸ்கா பண்டிகை நித்தியமாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா இருக்கிறது. அப்புறம் ஓய்வு நாள், ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக அந்த ஜனங்களை அழைத்தார். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஒருவனாகிலும் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை, ஓய்ந்திருக்கவில்லை, அல்லது ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் மாதி வழியிலேயே அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பொழுது பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார். அதற்கப்புறம் தேவன் ஓய்வு நாளுடைய நியமங்களை கொடுத்தார். இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் இந்த பஸ்கா பண்டிகையும் ஓய்வு நாளும் ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அன்னைக்கு இருக்கிற பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையும் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அதில் முரட்டாட்டம் பண்ணி என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையில் தான் அன்றைக்கி இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களை அல்லது உண்மையான வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது அது எப்படியாவது இன்றைக்கு இருக்கிற சபையினுடைய சடங்காச்சாரங்களை வைத்து எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதை எப்படி தனியாக ஒரு ஆள் ஒரு வார்த்தையை பேசி ஒரு புதிய வியாக்கியானம் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கு சபை கூடுவதிலையும் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுவதையும் எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆசரிப்பு முறையாக அல்லது சடங்காச்சாரமாக பண்ணிவிட்டார்கள். அப்படின்னா எழுதப்பட்ட புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது, எழுதப்பட்ட வியாக்கியானத்தை எடுத்து அப்படியே பேசுறது, அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே பேசக்கூடாது. இப்போ சில சபையிலாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் அச்சடிச்சிருக்கும், பாட்டு இருக்கும், பாட்டு புக்கிலேயே பிரசங்கம் இருக்கும், அதில் கல்யாணத்துக்கு ஒரு பிரசங்கம் இருக்கும், செத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பிரசங்கம் இருக்கும், பிறந்தநாளைக்கு அதுக்கு ஒரு பிரசங்கம் இருக்கும். அது ஒவ்வொரு வாரத்துக்கு தேதியை போட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்களை கேட்காம யார் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, அதனால அடித்து கொடுத்தாச்சு. அப்படி ஏதாவது வித்தியாசமாக பேசுனாங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உடனே அவங்கள வந்து நாம் மாற்றிடுவோம். ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் வசனங்களை வாசித்து சிந்தித்து அவரவர்களுக்கு தேவன் என்ன காரியத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அவைகளை பேசும்படியாகத்தான் தேவன் செய்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜனங்க வசன வியாக்கியானத்தையும் ஓய்வு நாள் ஆசரிப்பையும் சட்டப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஆசாரப்பு முறையாக மாற்றி அது ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. சரி, வேதத்தில் ஓய்வு நாளை குறித்து நாம் சிந்திப்போம். மத்தேயு 12:1-8 வாசிப்போம். மத்தேயு 12:1
அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த பொழுது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரிய தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார்.
போதும். அப்போ ஓய்வு நாளிலே பயிர் வழியாக இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பசி யாருக்கு வந்துச்சு? சீசர்களுக்கு பசி எடுத்துச்சு. அப்போ கதிர்களை கொய்து தின்ன தொடங்கிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் யாருக்காவது எதாவது வாசிச்சிருக்கீங்களா? இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குன்னு யார் எப்போவாது நம்ம சிந்திச்சது உண்டா, அல்லது யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓய்வு நாளில் பயிர் வழியாக போகும்போது சீசர்களுக்கு உடனே பசி எடுத்துருச்சு. சோத்திரம். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுபவர்களுக்கு பசி எடுக்கும். எப்படி பசி? ஆவிக்குரிய நிலைமையில் பசி எடுக்கும். அது பயிரை பார்த்த உடனே அப்படியே பிடிச்சி கழித்து மொத்தமாக தின்னறலான்னு ஒரு பசி எடுக்கும். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய நிலைமையில், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில நல்லா பசியாக இருக்கும். காது ரொம்ப கவனமாக உன்னிப்பாக திறந்திருக்கும். அப்போ பசியாக இருக்கும்போது கைகள்னாலே அதை நிமிட்டி தின்ன தொடங்கினார்கள். கையில் எடுத்து ரெண்டு கையை வச்சு நல்லா பிடிச்சி அமர்த்தி கசக்கினாதான் அந்த பதறு தனியாக போகும், அல்லது குப்பை தனியாக போகும். நல்ல தானிய மணி, நல்ல மணி வந்து கிடைக்கும். அருவாள் நீட்டி அறுக்கூடாதுன்னா அது பயிர் வழியாக போகும்போது. ஆமாம், அது வந்து திராட்சை பழங்களை வந்து பார்த்தாச்சுன்னா ஆசிரியரை சாப்பிட்டுக்கலாம். திருடிட்டு போய் எடுத்துகிட்டு போய் விற்கக்கூடாது. உடையில எடுத்துக்கலாம். சரி, இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். அப்போது நம்ம ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து சொல்லப்பட்டது சாதாரணமாக ஒரு பழங்களை பார்த்தா அப்படி செய்யலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே குறிப்பாக விசேஷமாக ஓய்வு நாளிலே கையில் நல்லா அமைக்கி கசக்கி எடுத்து சாப்பிட்றாங்க. எப்படி அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் நாமளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. நானே எத்தனை நாள் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது, நீங்களும் கொஞ்ச நாள் இது சிந்திச்சு என்னை மாதிரி நீங்களும் பேசலாமே.
திறனுடைய விளைச்சல் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அறிவாளை இடலாம்.
ரைட். இப்போ நம்ம கையில் கொய்து தான் சாப்பிட்றோம், அதனால அறிவாளை இப்போ போடுறது இல்லை, கையில் தான் எடுத்து நம்ம சாப்பிட்றோம். எப்படி கையில் எடுத்து சாப்பிட்றது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில் பசியாக இருக்கும்போது அதை நம்முடைய கைகளிலே, அப்படின்னா நம்முடைய கிரியையிலே நிறைவேற்றி, நல்ல கிரியை என்ன, இதில் வேண்டாத செயல்கள் என்ன அப்படிங்கிறத பிரித்து எடுத்து நம்முடைய ஆவிக்குரிய பசி அடங்கிறதுக்கு என்ன நற்கிரியில் செஞ்சால் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு முழு பலத்தோட. எப்படி இந்த மணியை கதிர எடுத்து ரெண்டு கையில் ரொம்ப அமைதிக்கு திருகிறமோ அதே மாதிரி ஒரு நற்கிரியில் செய்யும்போது நல்ல பலத்தோட, நல்ல மனசோட, நல்ல ஆவியோட அதை நாம் செய்யும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய பசியை தீர்க்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது உடனே பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணிட்டாங்க, உடனே குற்றம் சொல்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவ அப்பங்களை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ தாவீதுக்கும் அவனோடு இருக்கவங்களுக்கு எப்படி பசி வந்துச்சு? அது இதே மாதிரி பசி தான். அப்படின்னா தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தேவனுடைய காரியங்களிலே அதிக ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், தேவனுடைய நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களும் ஆவிக்குரிய காரியங்களிலே பசியுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது பசியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, நேராக தேவ சமூகத்தில் போய் அங்கே இருக்கிற அப்பத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருக்காங்க. அழைக்கப்பட்டவங்கெல்லாம் பிரகாரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பிரகாரத்தில் நின்றுட்டு இருக்கிறவங்கள ரொம்ப பசி அதிகமாக போச்சு, வீட்டில் சாப்பிடாம வந்துட்டாங்க. உடனே ஆசாரியம் அப்பத்தை எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. உடனே அந்த அப்பத்தை போய், ஏப்பா நான் கொஞ்சம் பசியாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்குறேன். அப்போ தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பிரகாரத்தில் இருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து அங்கே இருக்கிற அப்பத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படின்னா அதிகமாக ஆவிக்குரிய பசி இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே எனக்கு வசனங்களை புரியக்கூடிய ஞானத்தை தாரும், எனக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை தாரும், அதிக விசுவாசத்தை தாரும், எனக்கு புரியக்கூடிய ஞானத்தை தாருன்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்திலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் ஆசாரியனும் அந்த ஓய்வு நாளில் வேலை செய்கிறான். அப்போ ஆசாரியனும் குற்றம் இல்லாது இருக்கிறான், அந்த ஜனங்களும் குற்றம் இல்லாது இருக்கிறார்கள். அப்போ இது எந்த ஓய்வு நாள்? அன்னைக்கு எழுத்தன்படி ஓய்வு நாளாக நடந்தது. ஆனால் இது எந்த ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு? அன்னைக்கு யதார்த்தமாக அப்படி போகும்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதே வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ இதில் ஒரு ஞானார்த்தம் இருக்கணுமே. சரி, அது என்னங்கிறத இன்னும் ரெண்டு மூணு வசனத்தை வாசித்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லூக்கா 6:1 ஒன்றுலேருந்து 5 வரை வாசிப்போம். லூக்கா 6:1 ஒன்றுலேருந்து 5 வரை வாசிப்போம். வாசிக்கும்போது இங்கே ஒன்று ரெண்டு அர்த்தம் கூட சேர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. இது எந்த ஓய்வு நாள்னு சொன்னால், முதல்ல நம்ம வாசிக்கும் போது அக்காலத்திலே ஓய்வு நாள்ன்னு சொல்லியிருந்திருக்கு. மத்தேயு 12:1 அக்காலத்திலே ஒரு ஓய்வு நாள், அப்போ பொதுவான ஒரு ஓய்வு நாள். ஆனால் லூக்கால வரும்போது இது எந்த காலத்தில் இருக்கிற ஓய்வு நாளுங்கிறது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பஸ்கா பண்டிகையின் 2 பின்பு வந்த முதலாம் ஓய்வு நாள் அப்படின்னு. எத்தனாவது ஓய்வு நாள் இது? 3 ஓய்வு நாள். அப்போ பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகை எப்போ நடந்தது? முதல் எகிப்திலேருந்து புறப்பட்டப்போ வந்து இந்த பஸ்கா பண்டிகை நடந்தது. அப்போ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்துலேயும் இஸ்ரேல் தேசத்துலேயும் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிச்சுட்டே வந்தாங்க. எப்படி? எழுத்தின்படியாகவே ஆசரிச்சுட்டு வந்தாங்க. இந்த எழுத்தின்படி ஆசரித்து வருகிற பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது பொருளுக்கு மாறிடுச்சு. அப்படின்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை மாறிட்டார். அப்போது அதனுடைய பொருள் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அப்போ முதல் பஸ்கா பண்டிகை எப்போ நடந்ததுன்னா, எப்போ நடந்தது எழுத்தின்படி, அது 430 முன்னால் ஆரம்பித்து ரொம்ப நாளாக அப்படியே நடந்துகிட்டே வருது. ஆனால் உண்மையான பஸ்கா பண்டிகை எப்போ நடந்தது? பஸ்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷில் பாஸ் ஓவர், அப்படின்னா கடந்து செல்லுதல். அப்படின்னா எழுத்தின்படி இருக்கிற அர்த்தத்திலிருந்து ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு கடந்து செல்லுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்லுதல். அப்போ எப்படி எகிப்திலிருந்து கானானுக்கு கடந்து வந்தாங்களோ அதே மாதிரி எழுத்தின்படி இருக்கிற பஸ்கா பண்டிகையிலிருந்து அதனுடைய பொருளுக்கு கடந்து வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது தான் இந்த பஸ்கா பண்டிகையினுடைய உண்மையான பஸ்கா பண்டிகை நடந்தது. அப்படின்னா பஸ்கா பண்டிகைன்னு சொன்னால் வசன பண்டிகை, கிறிஸ்துவ ஆகிய பஸ்கா நம்மளுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு, பஸ்கா அப்பத்தை வாங்கி புசியுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி நீங்கள் விட்டு குசியுங்கள், உங்களுடைய அவரவருடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து சாப்பிடுங்கள். அப்போ பஸ்கா பண்டிகைன்னு சொன்னால் வசன பண்டிகை. எப்படி வசன பண்டிகை? வசனத்தெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு அதை பணியார இதில் போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்து சாப்பிட்றதா? அப்படின்னா வசன பண்டிகைன்னு சொன்னால் வசனத்தை கவனமாக கேட்கறது, இதனுடைய பொருள் என்னன்னு சிந்திக்கிறது, தெரியாதவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறது, நாமளும் திருப்பி திருப்பி பார்த்து எப்படி ஒரு பலகாரம் சாப்பிடும்போது அல்லது ஒரு உணவு சாப்பிடும்போது சரீரமும் மனசும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நல்லா சந்தோஷமாக கேட்கறது, இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது ரொம்ப சந்தோஷமாக சிந்தித்து தியானித்து நல்லா சிந்திக்கிறது. எப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வயிறு நல்லா திருப்தியாகி நல்ல ஒரு ஏப்பம் வருதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து வரும்பொழுது நம்முடைய ஆத்மாவில் தானாக ஒரு சந்தோஷம் வரும். தேவனுடைய பிரசனம் நம்மளுக்குள்ளே வந்து இறங்கிறதுனால வித்தியாசமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வது. இப்படியாக பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து வந்தப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை விவரித்து அதனுடைய பொருள் எல்லாத்துக்கும் சொன்னார். அப்போ ஜனங்கள் திரள் திரளாக போயிருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள். அப்போ முதல் பஸ்கா பண்டிகை, இந்த முதல் பஸ்கா பண்டிகை முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு பின்பு முதலாம் ஓய்வு நாள். எப்படி ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1000 வருஷம், ரெண்டு நாளுங்கிறது 2000 வருஷம். அப்போ மூணாவது ஓய்வு நாள் அப்படின்னா இன்னைக்கு மூணாவது 1000 வருஷத்தில் நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கு நாம் எத்தனாவது 1000 வருஷத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம்? 3000 வருஷத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். தேவனுடைய ராஜ்ய பூமியில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது இந்த 2014ங்கிறது எப்படி ஆகும்? 3014ங்கிறது மாறிடும். எல்லாம் நினச்சிட்டே இருக்காங்க 2014, 2020, 2030, 2050, 2100 இல்லை, கொஞ்சம் இந்த தலைமுறை ஆகும்போது எல்லாத்துக்கும் மாற்றம் வரப்போகுது. எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகையில் காலங்கள் மாறிச்சோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையிலையும் எல்லா காலங்களும் மாறும். உலகத்தில் அரசாட்சி மாறும், எல்லாமே நேரத்தில் எல்லா காரியத்திலையும் மாற்றம் நடக்கும். அப்படியாக மாற்றம் நடக்கிற தலைமுறையில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த சமயத்தில், இந்த மூணாவது ஓய்வு நாளுடைய சமயத்தில் பயிர் வழியாக, பயிர்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு பசியே வராது. இதெல்லாம் எப்பவும் கேட்டது தானே, கேட்டு கேட்டு இந்த வசனம் நம்மளுக்கு தெரியுமா, இதனுடைய அர்த்தம் தான் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கிறிஸ்தவங்க மத்தியில் கேட்டு 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 புளிச்சு போச்சு. சபையிலையும் புளிச்ச மாவில் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண சொன்னாலும் இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, தெரியாத ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குன்னு நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்போம். அப்படியாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் யாருக்கு பசி எடுக்குதோ அவங்களுக்கு தான் வசனம் நல்லா புரியும், சிலவங்களுக்கு பசியே வராது. நான் பைபிளில் 2 டைம் படிச்சிருக்கேன், 3 டைம் படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பசியே இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேர்த்துக்கு பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையில் பசி வந்து ஓய்வு நாளான பசி ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் 1 நாள் 1000 வருஷம் அப்படின்னா ஆண்டவருக்கு இந்த 1 நாள் அப்படின்னா இந்த 3வது 1000 வருஷம் முழுவதுமே ஆண்டவருக்கு ஓய்வு நாள். இப்போ நாம் வந்து 1 நாள் தான் ஓய்வு நாளாக ஆசரிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 1000 வருஷம் முழுவதும் தேவனை துதிக்கிறது, தேவனை பாடுறது, தேவனுடைய காரியங்களை பங்கு கொள்வது தான் 1000 வருஷத்துக்கு தேவன் தீர்மானித்து வச்சுருக்கார். எப்படி இருக்கும் பாருங்க, 1000 வருஷம் முழுவதும் தேவனுடைய காரியங்கள் கட்டாயமாக இந்த பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்குண்டான எல்லா வேலைகளையும் ஆண்டவர் செய்வார். அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்னு ஒரு நாள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாளைக்கு முன்னால் ஆயத்த நாள்னு ஒன்று இருக்குது, அப்படின்னா முந்தின நாளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். சோத்ரம். அப்போ இந்த ஓய்வு நாளில் இன்றைக்கு எத்தனை பேர்த்துக்கு காலத்தை குறித்து நிதானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து எவ்வளவு வருஷத்தை தாண்டி இருக்கோம், தேவனுடைய வார்த்தைகளுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு நடந்திருக்கிறது, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் எப்போவாவது சிந்திக்கிறோமா? இல்லை, எல்லாம் சடங்காச்சார கிறிஸ்தவங்களாக தான் போயிட்டுருக்குறோம். அப்போ என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். அப்போ நாம் பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம், சரித்திரத்தில் எங்கே வாழ்கிறோம், நம்ம வாழ்கிற நாட்களில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் என்ன நடந்துட்டு வருது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ நாம் வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ஓய்வு நாளில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் சீசர்கள் இப்படி பசியாக இருந்து, அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் பசியாக இருந்து தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து அதனுடைய அர்த்தத்தை புதுவிதமாக பேசி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரிசேயர் சரிசேயர் வேதபாரகர் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2000 வருஷம் என்ன பேசணுமோ அதே தான் நம்ம பேசணும், அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே வியாக்கியானம் பேசக்கூடாது அப்படின்னு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்த பசியாக இருக்கிறவங்கள, தேவனுடைய வார்த்தைகளை பசியாக இருக்கிறவங்கள பேசுகிற வியாக்கியானங்களை தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஆசாரியர்களும் தேவனுடைய காரியத்தை உணர்ந்து யார் யார் பசியாக இருக்காங்களோ அந்த பசியாக இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை தேவனுடைய ஊழியக்காரனும் செய்தாலும் அவர்களும் குற்றம் இல்லாத இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் முதல்ல ஓய்வு நாளை உருவாக்கும் போது என்ன சொன்னார்னா, ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா ஓய்வு நாளை தீமையே வராது. முதலாவது ஆசீர்வதிக்கிறார், அப்புறம் பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த மாதிரி இன்று இந்த தேவனுடைய ஓய்வு நாளில் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா, 6 நாளைக்கு மட்டும்தான் ஆண்டவர் கிருபியாக இருந்து இறக்கமாக இருந்து எல்லாம் செஞ்சிட்ருக்காரு, 7வது நாள் ஒன்றும் செய்ய மாட்டார், 7வது நாள் எல்லாத்தையுமே ஆசீர்வதித்து இறக்கமாக இருந்து அன்பாக இருந்து எல்லாத்தையும் இப்படி செஞ்சிருவார். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓய்வு நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. சோத்திரம். மத்தேயு 26:1-5 வாசிப்போம்.
இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் ஆய்வா எனப்பட்ட பிரதான ஆசாரிகளுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்.
திரும்பி ஒரு பஸ்கா பண்டிகை வருதாமா பாருங்க. அப்படின்னு 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். சோத்திரம். என்ன அர்த்தம்? எத்தனை 3வது நாள் சொல்லியிருக்கலாம், 4வது நாள் சொல்லியிருக்கலாம், இங்கே கரெக்டாக 2 நாளைக்கு பின்புன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தந்திரமாக பிடிக்கணுன்னு இருக்காங்க. ஏன் எல்லாத்துக்கும் முன்னால் தெளிவாக போய் தெரிகிற மாதிரி பிடிக்கக்கூடாது? சொல்லிடுவாங்க. ஆ, கரெக்ட். அப்போ என்ன அர்த்தமாக இருக்குது, யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இதுக்கு நீங்கள் தான் அர்த்தம் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லி சொல்லி ஆ, கரெக்டு. இப்போ அது முதல்லேருந்து பார்ப்போம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். பாப்பா சொல்லுங்கள் பாப்பா, ஏன்னா நான் அத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்லி தெரியாது. ஆண்டவர் என்னை எளியா மாதிரி எங்கேயாவது கொண்டு போயிட்டாருன்னா நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் உங்களை தான் வந்து பிடிச்சிருக்க வாங்க. ஏன்னா என்னுடைய பிரசங்கத்தினுடைய ரெக்கார்டிங்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா நிறைய இவர்கிட்ட சரக்கு இருக்குது, இவர்கிட்ட பிரசங்கம் கேட்டவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்கன்னு உங்களை பிடிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லணும். சோத்திரம். 2 நாளைக்கு பின்புனா 2000 வருஷத்துக்கு பின்னால். பாருங்கள், 2000 வருஷத்துக்கு பின்னால் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறி அதனுடைய பொருளுக்கு மாறிட்டே இருக்கு. அந்த சமயத்துல மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். மனுஷகுமாரன்னா யாரு? இந்த மனுஷகுமாரன் யார்? சோத்திரம். மனுஷகுமாரனா யாரு சொல்லலாம்? கிறிஸ்து, கரெக்டு. ஆனா இங்க கிறிஸ்துன்னு சொல்லாம மனுஷகுமாரன் தானே சொல்லியிருக்காரு. மனுஷகுமாரன்னா மனுஷனை தேவனுடைய குமாரனாக மாற்றும் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? சிலுவையில் அறைவாங்க. உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பார்கள். உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சபைகளில் பொதுவாக நல்ல ஞான அர்த்தம் உள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய பொருளை எல்லாரும் சிலுவையில் அறைவாங்க. அப்போ இந்த சமயத்தில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியும் அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அப்படின்னு அந்த ஞான ஆலோசனைகளை வேதத்திலிருந்து எடுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளை தந்திரமாக பிடிச்சி எடுத்துடணும். இதை வந்து ஜனங்களுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்போ எல்லாரும் ஒரு பிரசங்கத்தை நல்லா சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கும்போது, சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கும்போது, அதனுடைய அர்த்தம் இப்படி இல்லை, இதனுடைய அர்த்தம் இப்படி இல்லைன்னு யாராவது ஒரு வேத பாரகனோ பரிசேயனோ சதி செய்யணும், ஜனங்க இவர் சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, பெரிய பாஸ்டர் அங்கே இருக்கார், அவர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கா? ஜனங்க சொல்லுவாங்க, இவருக்கு சொல்கிறது நல்லா இருக்குதே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே, கேட்குறதுக்கு நல்லா இருக்குதே, புரியுது எங்களுக்கு, அதனால் இவரே பிரசங்கம் பண்ணட்டும் சொன்னால் அந்த பெரிய பாஸ்டரை பிரசங்கம் பண்ணக்கூடாமல் அந்த சின்ன பாஸ்டர்கிட்டே எல்லாத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்குவாங்க. அப்போ உண்மையான தேவனுடைய வார்த்தையை எப்படியாவது தந்திரமாக பிடிச்சி அந்த வியாக்கியானங்கள் வெளியே வராமல் அதை கொலை செய்யணும். அப்போ எல்லாருக்கும் முன்பாக அதை செய்யும்போது ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாயிரும். ஏன் நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை? ஜனங்கள் அறிவில் வரணுமே, வளரணுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, பரிசேயர் சரிசேயர் என்ன பண்ணுவாங்க, அறிவாகிய திறவுகோலை ஒழிச்சு வைக்கணும், இதை கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட அப்படின்னு வாதாடுவாங்க. சாதாரண பசியாக இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய காரியங்களை இவங்க வளரட்டும், இவங்க பசியாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியங்களில் நல்ல கேட்கறதுக்கு உற்சாகமாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு நல்ல புரியும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. இந்த வேத பாரகரும் பரிசேயரும் சரிசேயரும் என்ன பண்ணுவாங்க, பல்லவ ராஜ்யத்தை பூட்டி அவனுடைய சாவி எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. மார்க்கு
14:1-2 வகை தேடினார்கள், ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யல் ஆகாது என்றார்கள்.
பாருங்க, இங்க 2 நாளைக்கு பின்பு அங்க பஸ்கா பண்டிகைன்னு தான் முதல்ல பார்த்தோம். சாதாரணமா ஒரு சுசாசல ஒரு வார்த்தை படிச்சாச்சுன்னா இந்த அற்புதம் 4 சுவிசேஷத்தில் இப்படித்தானே இருக்கும், இந்த ஓமை 4 சுவிசேஷத்தில் இப்படித்தான் என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒன்றை படிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு சுவிசேஷம் படித்தாச்சுன்னா 4 சுவிசேஷத்துக்கு படித்த மாதிரி ஆகிப்போச்சு, 4 சுவிசேஷத்துலேயும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்குதுன்னு எல்லோரும் நினச்சிப்பாங்க. ஆனால் 4 சுவிசேஷத்தில் இருக்கிற காரியத்தை, ஒரு சுவிசேஷத்தில் என்ன காரியம் இருக்குதோ அதே காரியத்தை 4 சுவிசேஷத்துலேயும் எடுத்து எடுத்து படித்தோம்னா அங்கே 1-2 வார்த்தைகள் எல்லா சுவிசேஷத்துலேயும் மாறி 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 வந்துருக்கு. அப்போ அதில் எல்லாம் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம வாச இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகை. பாருங்க எப்படி, புளிப்பில்லாத அப்பம் சுடுகிற பஸ்கா பண்டிகை. என்ன புளிப்பில்லாத அப்பம் சுடுகிற பஸ்கா பண்டிகை? அப்பம் சாப்பிடுகிற. பாருங்க எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்குது, அப்பம் சொல்றதுல அப்பம் சாப்பிடுகிற பஸ்கானாவே சாப்பிட்றது தான். ஆனால் இங்கே தெளிவாக எழுதியிருக்குது 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை. பாருங்க சாப்பாட்டு ராமனுக்கு நல்ல கதை. 2000 வருஷத்துக்கு பின்னால் புளிப்பில்லாத அப்படின்னா, புளிப்பில்லாத அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகளை சாப்பிடுகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளில் விருந்து வருகிறது. அதனால தான் நம்முடைய மினிஸ்ட்ரிக்கு பேர் ஸ்கிரிப்சர் ஃபீஸ் மினிஸ்ட்ரிஸ். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுடைய விருந்து ஊழியம். சாப்பிட்றதுக்கு முடியாதவங்க அப்படின்னா, ஆவிக்கிரிய காரியங்களில் தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிட்றதுக்கு முடியாதவங்க இங்கே வந்தாங்கன்னா தூக்கம் வந்துடும். ஒன்று ரெண்டு பசங்க கேட்டுருவாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. அப்போ ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, எழுத்தின்படி எங்கே சாப்பாடு கிடைக்குதுன்னு அங்கேயே அலைவாங்க. அப்போ இது காதுக்கு நல்ல விருந்து, ஆத்மாவுக்கு நல்ல விருந்து. அப்போ 2000 வருஷம் கழிச்சு தான் இது வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால் அது வந்ததே கிடையாது. காரணம், இந்த 2000 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த நித்திய வார்த்தைகள் உயிர்த்தெழுந்து அதனுடைய பொருளை தெரிவிக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது 2 ஊழியத்தை செஞ்சார். அப்படின்னா முதல் வருகையில் இருக்கிற ஊழியத்தையும் செஞ்சார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் ஒரு ஊழியம் இருக்குல்ல, அந்த ஊழியத்தையும் அவரே செஞ்சிட்டார். அப்போ 2வது வருகைக்கு ஊழியத்தை செய்ய வேண்டியவங்க என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தத்தை எடுத்து வெளியில் சொன்னால் போதும், அதுவே 2வது வருகின்ற ஊழியம். அப்போ மனுஷன் விசேஷமாக ஒன்று 2வது வருகையினுடைய ஊழியத்தை செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. புதுசு புதுசாக வியாக்கியானத்தை போட்டு ஆண்டவர் வருகிறார், 2வது வருகை அப்படிங்கிற காரியத்தை யாரும் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய 1வது வருகையிலேயே 2 ஊழியத்தையும் செஞ்சிட்டார். 1வது வருகையில் என்ன ஊழியத்தை செஞ்சார் அப்படின்னா, 1வது வருகையில் என்ன ஊழியம்னா, அற்புத அடையாளங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய 1வது வருகையில் அற்புத அடையாளம், சுகம், ஆசீர்வாதம், சமாதான சந்தோஷத்தை வெளிப்படைய எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. அப்போ 2வது வருகையில் இருக்கிற ஊழியத்தையும் அன்னைக்கு செஞ்சுருக்காரு. அதை எப்படி செஞ்சார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. எப்படி செஞ்சிருப்பார் அப்படின்னா, உவமைகளாக எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு புரியவே இல்லை. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகளாக எல்லா ஜனங்களும் சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா 2வது தடவை பூமியில் வரும் பொழுது 2000 வருஷத்துக்கு பின்பாக நடக்கிற ஊழியத்தை அன்றைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, உவமைகளாக சொல்லி அந்த ஜனங்களுக்கு போயிட்டார். யாருக்கு புரியல? இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கெட்டகுமாரனுடைய கதை தெரியும். பைபிளில் வந்து இளைய குமாரன், மூத்த குமாரன். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது என்ன பண்ணாங்க, இவன் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களை பேசி தேவனுடைய காரியங்களை உணர்த்தி ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லும்போது பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு வர்ற ஆதாயத்தை இவர் கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு, அதனால் இவர் பிடிச்சி கொலை செஞ்சாச்சுன்னா திருப்பி நம்ம பழைய மாதிரி இருந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பரிசேயர் சதுசேயர் இப்படி நினைக்கிற போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இவங்க எப்போவும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம வந்து ஞானமாக ஊழியம் செய்யணுன்ட்டு அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு வருங்கிறத அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு உண்மையாக சொல்கிறார் இந்த கெட்டகுமாரனுடைய கதையில். அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க.
அப்போ
இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு இருக்கிற உண்மையை சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு உண்மையா ஒரு கதை சொல்லி அந்த கதையில அவங்களுக்கு நடக்கிற எல்லா சம்பவத்தையும் சொல்லிட்டு அவர் பேசாம அமைதியா போயிட்டார். அப்ப அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய தலைமுறையில் நடக்கிறதுக்கும் எல்லான காரியத்தை ஞானார்த்தமா சொன்னார். அப்ப இந்த கெட்டகுமாரனுடைய கதையில ஒரு தகப்பன் அப்படின்னா யாரு? ஒரு தகப்பன். அப்புறம் வேற யார் சொல்லுங்க பாப்பா? ஒரு தகப்பன்னா ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க. இந்த இளையவன் தான் ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. இல்லை, ஒரு தகப்பன் சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே தகப்பன் ஆண்டவர். பைபிள்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. தகப்பன் அப்படின்னு சொன்னாவே எல்லாம் தேவனை குறிக்கிறது. ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா, யார் அந்த ரெண்டு குமாரர்கள்? மொத்தம் ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டு பேர் இவ்வளோ ஜனங்களாயிருக்காங்க. இளையவன் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்குறான். அப்போ இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா இதனுடைய அர்த்தம் கொஞ்சம் நம்மளுக்கு விளங்கும். இதனுடைய அர்த்தம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஆனாலும் திரும்பவும் நம்ம வேத வசனத்தின்படி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ரெண்டு குமாரர்கள்னா முதலாவது ஆண்டவருக்கு உருவான ஜாதி எந்த ஜாதினா கம்ப்ளீட்டாக எல்லாம் ஜாதிகள், விக்கிரக ஆராதனைக்காரங்கள். அப்புறம் இளைய குமாரன் சொன்னால் ஆபிரகாமை தேவன் பேர் சொல்லி தெரிந்து கொண்ட முதல் அன்னையிலிருந்து ஒரு ஜனம் ஆரம்பிக்குது, அவன் தான் இளையகுமாரன். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இளையகுமாரன். இப்படி பூமியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான்? இவன் தான் வந்து ஆண்டவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், சொந்த ஜனங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளாதனால ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கடந்து வந்தது. அப்போ இந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சொத்தை கேட்டு வாங்குறான். எங்கே கேட்குறான் யாருக்காவது தெரியுமா? பைபிள் முழுவதும் அப்படியே கொஞ்சம் சிந்தனை பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்களுடைய சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடு,
எனக்கு வர
பங்கை நீ எடுத்து கொடுத்துரு. சோத்ரம் எங்க பிரிச்சு கேக்குறான்? வேதத்துல எங்கேயாவது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதா? யாக்கோபு இல்ல, இங்க இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க பிரிச்சு கேக்குறாங்க. சரி, எங்க பிரிச்சு கேக்குறாங்கன்னா எங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா இவன் இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுன்னு சொல்லி இவங்க ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. இவங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே இவங்க இப்படி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அன்றைக்கே சொல்லிட்டார் ரோமையில் எங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை, அங்கே எங்களுக்கு வர சாபத்தை பிரித்து கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னு அவங்கெல்லாம் உஷாராக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு இங்கே ஆண்டவர், அவங்க எங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை பிரித்து கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அந்த பிரித்து கேட்கும்போது அது என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா அது சாபமாக மாறுது. அப்படியாக இரத்தப்பழி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டுன்னு சொல்லி பிரித்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தூர தேசத்துக்கு போகிறாங்க. அப்படின்னா தேவனை விட்டு விலகி ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எப்போன்னா 1900 கிறிஸ்து அந்த வந்த தலைமுறையிலேருந்து 30 வருஷம் பூமியில் ஊழியம் செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த ஒரு 40 வருஷம் அந்த தலைமுறைக்கு இரக்கமாக கிருபியின் காலமாக இருந்தார். கிபி 70 இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேம் வந்து சிதறடிக்கப்பட்டார்கள். கிபி 70 எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அப்போ அன்றைக்கு கிபி 70 இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு பூமியில் சகல தேசங்களையும் அழைஞ்சு தெரிஞ்சாங்க, சதறி இருந்தாங்க. திரும்பவும் எப்போ அவங்க வந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போனாங்க யாருக்கா தெரியுமா? சோத்ரம் 1947 தான் திரும்பவும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போறாங்க. அப்ப தூர தேசத்துக்கு போனது எத்தனை நாளுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிபி 70 1947 வரைக்கும் தூர தேசத்தில் அலையிறாங்க. அலைஞ்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் தான் வந்து அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. நான் என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை நான் வெறுத்து நான் பரலோகத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி தேடி போகும்போது தான் 1947 அவங்களுக்கு அந்த தேசத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். இப்படியாக அன்றைக்கு நடக்க போகிற சம்பவத்தை ஊமையலாக சொல்லி ஞானார்த்தமாக சொல்லி ஆண்டவர் போயிட்டார். அப்போது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஊமையில் அப்போ இந்த ஊமையிலலாம் இன்றைக்கு தான் வந்து அதனுடைய பொருளை நம்மளுக்கு தெரிவிக்குது. காரணம் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் காலங்களை வச்சுருக்கா, அந்தந்த காலங்கள் ஆகும்போது அந்த வசனங்கள் உயிர்த்தலை அதுலேருந்து. எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் 2 நாள் கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் 2000 வருஷம் அமைதியாக இருக்குது. 2000 வருஷம் முடிஞ்சோன்னு என்ன ஆகுது, அது அது அதனுடைய வேலையை செய்கிறதுக்கு ஆயத்தமாகி உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தை வெறுமையாய் வராமல் நான் என்ன காரியமாக அனுப்பினேனோ அந்த காரியத்தை வெற்றியாக செய்து முடித்து ஜெயமாக திரும்பி வரும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கே எல்லா வல்லமையும் இருக்குது, அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை அது நிறைவேற்றும். அப்போ இந்த இளையகுமார் எப்படி ஆயிட்டான், இந்த மூத்த குமாரன் இருக்கான் பார்த்தீங்களா, மூத்த குமாரன் யார், ரட்சிப்பு யூதர்களுக்கு வேண்டான்னு சொல்லும்போது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்படின்னா மூத்த குமாரனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறான்னா, அப்பா கிட்டேருந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கிறான் வயலில், வயலில் என்ன வேலை செய்கிறான்னா நல்லா ஊழியம் செய்கிறான். இந்த இஸ்ரேல் தனங்கள் 1947 அவங்கள சிநேகித்து அவங்களுக்கு சொந்த நாட்டை கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறான்னா கோவப்பட்டு வெளியே நிற்கிறான். நான் இவ்வளவு நாள் ஊழியம் செய்கிறேன்னு, எனக்கு வந்து ஒரு விருந்து நடக்கலை, ஒரு ஆட்டுக்குட்டியும் அடிக்கலை, எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லையே, நான் இப்படியே இருக்கிறேன்னு அப்படின்னு
சொல்லிட்டு உள்ளே போக மனதில்லாத இருந்தான்.
ஆ போதும்,
தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அடைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதிபலமாக, இதோ இத்தனை வருஷ காலம் நான் உங்களுக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை மீறாதிருந்தும்
இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகிச்சிட்டாருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே உடனே மூத்த குமார் என்ன பண்றான், கோவப்பட்டுக்கிட்டே வெளியே நிற்கிறான். ஆனா தகப்பன் என்ன பண்றாருன்னா, அப்படின்னா ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பு கொடுத்த ஆளே தான் நானும் அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்குறேன், அதனால் நீயும் வா விருந்து சாப்பிடு அப்படின்னா வரமாட்டேன்னா. கடைசி வரைக்கும் போராடி போராடி பார்த்தாரு, அந்த மூத்த குமாரை விருந்து சாப்பிட்டானா, விருந்துக்குள்ளே வந்தானா விருந்து சாப்பிட்றதுக்கு, வரவே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு ரட்சிப்பு யூதர்கள் மூலம்தான் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். 1947 எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகித்து யூதர்களை சிநேகித்து தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரோ அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் யூதனுடைய முறையை பின்பற்றுகிற யூதர்கள் மூலம்தான் ரட்சிப்பு வரப்போகுது, அந்த யூதர்கள் மூலம்தான் விருந்து அப்படின்னா தேவனுடைய வசன விருந்து யூதர்களுக்கு தான் ஆண்டவர் கட்டளையிட போகிறாரு, யூதர்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் வரப்போகுது. புறஜாதி வந்து இதில் கலந்துக்கிட்டானா அவனுக்கு ஆச்சு, அவன் கலந்துக்காமல் இருந்தானா அவனுக்கு விருந்து என்னாச்சுன்னா அவனுக்கு மருந்தாக மாறிடும். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற புறஜாதிகளில் இருக்கிற ஜனங்கள், புறஜாதிகளில் இருந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் யூதனுடைய முறைமைக்கு மாற வேண்டும். அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது ஊழியமும் கிடையாது, ஊழியமும் கிடையாது ரட்சிப்பும் கிடையாது. ரட்சிப்பு யூதர்கள் மூலம் வருகிறது. அப்போ இந்த காரியத்தை அன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு தான் நடக்குது, 1947 அப்புறம் நடக்கிற சம்பவங்களை நாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அன்னைக்கே எழுதி வச்சிட்டார். அப்போ இந்த ஊமையாய் சொல்லப்பட்ட காரியங்கள் 2வது வருகையினுடைய தொடர்புடைய காரியங்கள், இது நிறைவேறாமல் யாருக்கும் புரியாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது சீசர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த காலத்திலாம் இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். அப்போ சிலர் 1 அதிகாரம் அஞ்சு ஆறு வார்த்தைகளை வாசிப்போம்.
என்ன
பண்ணாங்கன்னா பின்பற்றி அப்படி உற்சாகமா போனாங்கன்னா, ஒண்ணு அற்புத அடையாளம் செய்யறாரு, ரெண்டாவது நித்யஜி வார்த்தையில கொடுக்கறாரு. பல காரணம் இருக்கும், ஒரு ஆளை பின்பற்றணும் பல காரணம் இருக்கும்ல. அப்போ இயேசு கிறிஸ்து பிடிச்சோன்னே எல்லாம் விட்டு போட்டு ஓடிட்டாங்கல்ல. அப்போ நிறைய காரணம் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு. அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை பிடிச்ச ராஜா வாக்கிடலாம், நம்ம எல்லாரும் மந்திரியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பல காரணம் இருக்குது, அதில் ஒரு காரணம் இது. அந்த மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க, இயேசு கிறிஸ்து பிடிச்சோன்னே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுறாரு, வாங்கன்னு சொல்லி திருப்பி மீன் பிடிக்கிற இடத்துல போய் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தோன்னே என்ன மனசில் வருது, உடனே நம்ம மந்திரியாக உட்காந்துக்கலாம், இவர் ராஜா வாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல வருது. இப்படியே வந்து வந்து என்னாச்சு, சரி ஆண்டவர் சொல்கிறாரு நான் போகிறேனப்பா, நீங்கள் போய் காத்துருங்க எருசலேமில், பஸ்து சாவியானவர் உங்களுக்கு வருவார், அவர் எல்லாத்தையும் சொல்லுவார்ன்னு சொன்னானே. அப்போ தான் இவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா இதுவும் வருது, எதுக்காக ஆண்டவரை பின்பற்றினாங்க அப்படிங்கிற காரியம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. சரி, இந்த இதை மறைச்சி மறைச்சி வச்சா எத்தனை நாளைக்கு மறைச்சி வருது, இல்லை போனாச்சுன்னா கேட்க முடியாது, கடைசி நேரத்தில் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் கேட்டாங்க, எப்போ நீங்கள் ராஜாவை வருவீங்க, நாங்கள்லாம் எப்போ சிங்காசனத்தில் உட்காருவோம் அப்படிங்கிறத, இந்த காலத்தில் இஸ்ரவேல இருக்கிற ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். ஏன்னா இயேசு கிறிஸ்து ராஜாவை உட்காரணும் கூட முக்கியம் இல்லை, நாங்கள் மந்திரியாக உட்காரணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த காரியத்தை அறிகிறது உங்களுக்கு அடுத்தது இல்லை. ஆனால் பதில் சொல்லியிருக்கலாமே கொஞ்சம் ஞானமா, உங்களுக்கு அடுத்தது இல்லை. சரி, அப்போ இது இஸ்ரேல ராஜ்யம் எப்போ திரும்ப கிடைச்சிது, இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தின்படி 1947 கிடைச்சாச்சு. ஆனால் இதே பதில அன்னைக்கு அந்த சீசருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் எப்படி இருக்கும், யாரும் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால அந்த ஜனங்களுக்கு அந்த காரியத்தை மறைச்சி வச்சிருக்காரு. இப்போ எப்படி 2000 வருஷம் கழிச்சு வசனம் உயிர் தழுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன், ஒரு உண்மையில் இருக்கிற உதாரணத்தை சொன்னேன். இதே மாதிரி தான் நிறைய வசனங்கள் இந்த உண்மையிலிருந்து உயிர் தெழுந்து வரும் பொழுது எல்லாம் இந்த 7வது ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களாக தான் வெளியே வருது. அது நம்ம பசியாக இருந்தோம்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு உண்மையாக போதும், இதுக்கு மேலே வேண்டாம் கேட்கறதுக்கு நேரமெல்லாம் 10:15 ஆகிப்போச்சு, ஒரு கால் மணி நேரம் இருக்குது, ஏதாவது சொல்லி முடிச்சிருங்க சொன்னால் அதையும் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாக இயேசு கிறிஸ்து வந்து 2வது வருகையினுடைய தொடர்பில் இருக்கிற ஊழியத்தை எப்படி பண்ணார்னா, எல்லாம் உண்மையாக சொல்லிட்டு போயிட்டார். போ, உனக்கு புரியாது, இடம் இருக்கிற யாருக்கும் புரியாது, 2000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த ராஜ்யத்தை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் அடிமையாக தான் இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு அது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே இங்கிலாந்து எலிசபெத் ராணி கிட்ட எல்லா நாடுமே அடிமையாக தான் இருந்தது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடையுமே அவங்க ஆண்டாங்க. என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அன்னையிலிருந்து தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இந்தியா 1947, மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங் எல்லாமே 1947, 1948, 1949, 1950 இந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதம் ஒவ்வொரு வருஷம் வித்தியாசத்தில் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே சுதந்திரம் கிடச்சிது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது எல்லாரும் அடிமையாக இருக்காங்க, அதே மாதிரி இன்றைக்கு இந்த தலைமுறையில் முதல்ல வந்து இப்போ எப்படி இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் வந்து இன்றைக்கெல்லாம் மூணாவது தலைமுறை செல்ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞான பொருள்களையும் தேர்ட் ஜெனரேஷன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்து எப்படிப்பட்டதுன்னா மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த ஜெனரேஷன். அப்போ மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தது முதலாம் தலைமுறை, அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் தலைமுறை, அப்புறம் மூன்றாம். அப்படி விஞ்ஞானம் வந்து படிப்படியாக ஏறிட்டு இருக்குது. இந்த நாலு தலைமுறைக்கு விஞ்ஞானத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு இன்றைக்கி இப்போது இந்த விஞ்ஞான காரியங்கள்லாம் வளர்ந்து 100 வருஷம் ஆச்சு. படிப்படியாக வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா விஞ்ஞானமே வந்து குறைஞ்சது சுமார் 100 வருஷம் தான் ஆச்சு. படிப்படியாக வளர்ந்து நம்மக்கிட்ட வேறு மாதிரி இருக்குது. இந்த எல்லா விஞ்ஞானத்தையும் கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் இந்த விஞ்ஞானத்திற்கு சொந்தக்காரங்க. ஆமாம், தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். எல்லா விஞ்ஞான காரியங்களையும் இஸ்ரவேல் நாட்டிலேருந்து தான் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டது. அதனால தான் இன்றைக்கி உலகம் இவ்வளவு வேகமாக வளர்ந்துருக்கு. அப்போ இந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தையும் உயிர்த்தெழுந்திருக்கிறது. அதுவும் யார் யார் பசியாக இருந்து சிந்திச்சு தியானிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் வளர்ந்துருக்குது. சிந்திச்சு தியானிக்காதவனுக்கு அப்படியே இருக்கு. அன்னைக்கு எழுதுகிற மாதிரியே அப்படியே கற்பலகையில் எழுதுகிற மாதிரியே கல்லாவே இன்னைக்கு இருக்குது. சோத்திரம். எப்ரேயர் 6:4-6 வாசிப்போம்.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
போதும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து எதுக்கு சமான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை கொலை செய்கிறார்கள். யாருன்னா அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் தான் எப்படி பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் சிலுவையில் அறுத்தாங்களோ அதே மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளையும் இன்றைக்கி சிலுவையில் அறிஞ்சிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்தல் 11:8.
அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதிகளே பிறக்கும். அந்த நகரம் சோரோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும்.
போதும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா எருசலேமில். ஆனால் வெளிப்படுத்துகிற புத்தகத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து எங்கே சிலுவையில்
அறைஞ்சிருக்காங்கன்னா
எகிப்து என்றும் சோதோம் என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். சோதோம்னா என்ன? சோதோம்னா கள்ள தீர்க்கதரிசிகள். எல்லாத்துக்கும் பைபிள் வசனம் இருக்கு, ஆதாரமான வசனம் இருக்கு. சோதோம்னா கள்ள தீர்க்கதரிசிகள். எகிப்துன்னு சொன்னா பாவ சந்தோஷங்கள் நிறைந்திருக்கிற இடம். அப்போ எகிப்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இங்கே கொண்டு வந்தார். ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கானான் தேசத்தையும் திருப்பி விக்கிரகங்களாக மாற்றி எகிப்து தேசமாக பண்ணிட்டாங்க. அப்போ தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சிலுவையில் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுங்கிற போது யார் பசியாக இருக்காங்களோ அவங்க கைகளினாலே நற்கிரியல் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஓசியா ஆறாம் அதிகாரம் 1, 2, 3. அதுக்கடுத்தது,
அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்தில் வருவார்.
போதும். அப்போ ரெண்டு நாளைக்கு பின்பு மூன்றாம் நாள் நம்மை உயிர்ப்பிப்பார். 2000 வருஷம் கழிஞ்சு 3000 வருஷத்துல தான் ஆண்டவர் மனுஷனை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா முன்மாறி மழை வந்து 120 பேர் கூடியிருந்தப்போ வந்தது. அந்த முன்மாறி மலைக்கும் பின்மாறி மலைக்கும் ஒரு காலத்தை வச்சுருக்கார். எப்போ வச்சுருக்காருன்னா கடைசி நாட்களில் வச்சுருக்கார். அந்த பின்மாறி மலை எப்போ வருன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷம் கழிஞ்சு பின்மாறி மலை வரும். அப்போ முன்மாறி மலைக்கும் பின்மாறி மலைக்கும் உண்டான இடைப்பட்ட காலம் 2000 வருஷம். அப்போ முன்மாறி மலை வந்த மாதிரியே பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் காத்துட்ருக்குது. அது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டிருக்குது. அது தனிப்பட்ட மனிதனுக்கு தான் அந்த பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போது நாம் இந்த பின்மாறி மலையினுடைய காலத்தில் நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கிறதுனால, நற்கிரியைகளை செய்கிறதுனால, தொடர்ந்து சிந்திக்கிறதுனால தான் அந்த தேவனுடைய பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் வருமே ஒழிய, முன்மாறி மலை பார்த்தீங்கன்னா 120 பேர் கூடியிருந்தாங்க. அப்போ மொத்தமாக எல்லாத்துக்கும் ஆண்டவர் கூட்டிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா பின்மாறி மலைக்கு நம்ம 120 பேர் கூடியிருக்கலாம், நிறைய பேர் கூடியிருந்து வருஷத்தாவியாக காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காத்திருக்காங்க. ஆனால் பின்மாறி மலை மொத்தமாக எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கறதில்ல, தனித்தனியாக தான் ஆண்டவர் தர. சகரியா 10:1-2 வார்த்தைகள் வாசிப்போம். சக்கரியா
பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழை கட்டுவார்.
பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக. தனிப்பட்ட மனிதனுக்கு தான் பின்மாறி மலை. மொத்தமாக கூட்டத்தில் அள்ளியாக போட்டுட்டு போக முடியாது. இந்துக்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட்டத்தில் கோயந்தா போட்டுப்போம். அதே மாதிரி கூட்டத்தில் அள்ளியாக போட்டுட்டு போக முடியாது. பின்மாறி மலை தனிப்பட்ட முறையில் இருந்து காத்திருக்கணும். அதுக்கு அடுத்து வாசிப்போம். சகரியாவில்
சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தெரிவித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேர்தல் பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை கூட சிதறி மேய்த்தினால் சிறுமிப்பட்டார்கள்.
இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஜனங்கள் சிதறி போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியமுமே வீணான தேற்றவர்கள் பண்ணிடுறார்கள். அப்படின்னா தேற்றவாளன் இதுதான் இதுதான் பொருத்தாங்கன்னு சொல்லி பேசி பேசுன்னா ஜனங்க என்ன பண்ணுவோம்னா செதறி தான் போவோம். சோத்திரம். அப்போ அப்படியாக முன்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் பொதுவாக எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் தனிப்பட்ட முறையில் இருந்து காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் வரும். அது எப்படின்னா தொடர்ந்து வேத வாசிக்கிறது, தொடர்ந்து நற்கிரிகள் செய்கிறது, தொடர்ந்து சிந்திக்கிறது, தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறது, இப்படி தேவனுடைய காரியங்களை விடாமல் கடைசி வரைக்கும் முடிவு புரிந்த நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம். அப்படின்னா பின்மாறி மலை வரும்போது முன்மாறி மலையினுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். அதனால் இந்த கடைசி காலத்தில் தேவன் விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற இந்த ஓய்வு நாளில் யாருக்கு யாருக்கு பசி இருக்குதோ அவங்களுக்கு தான் வசனம் புரியும். பசி இல்லைன்னா வசனம் புரியாது, வீணாக தூக்கம் வரும். அதான் நிறைய பேர்த்த பார்த்துக்கலாம், பைபிள் எடுத்து படித்தாச்சுன்னா உடனே தூக்கம் வந்துடும். தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னா பைபிள் எடுத்து படித்தா போது உடனே தெரியலாம். ஜெபம் பண்ண சொன்னால் இன்னும் ரொம்ப ஈஸி, என்ன முடிட்டு அப்படியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சோத்திரம். யோவான் 4:1 யோவான் 4:39-43.
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார்.
போதும் போதும், இப்ப அன்னைக்கு இது சம்பவம் நடந்தது. இந்த சமரியா ஸ்திரியுடைய காரியம் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே குடத்து தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு கிணத்துக்கிட்ட போனார், தண்ணி கேட்டார். அப்புறம் அந்த அம்மா குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போச்சு. அப்புறம் எல்லா காரியம் சொன்னோன்னா ஊரவே கூட்டி பெரிய கலாட்டாவாகி நிறைய பேர் வந்து ஆண்டவரை சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்ததுக்கு அப்புறம் கடைசியில் அவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் விட்டாங்களா, தண்ணி ஏதோ தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டதுக்கு அவருக்கு தண்டனை என்னன்னா 2 நாள் அங்கே தங்க வேண்டியதாக போச்சு. அப்போ இந்த சமரியாஸ்தனுடைய காரியத்தை எடுத்து நாம் படித்தேன்னு வைங்களேன், எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காரியம்தான். அவருக்கு என்னைக்கு இல்லாத தாகம் அன்னைக்கு வந்துருச்சாமா, அப்படி வேண்ட கொஞ்சம் சிந்திக்கணும். தாகம் வந்து வேற யார்கிட்டையும் போகாம அங்கே தான் போய் கேட்டிருக்காரு சமரியாஸ்திரி கிட்ட. அப்போ உடனே வம்பு சண்டை எப்படி இழுக்கிறாங்க, நீ வந்து யூதனா இருக்க, நீ எப்படி எங்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாம். ஆமா, இவரும் வம்புக்கு நிற்கிறாரு. பாருங்க, இப்படி சண்டை வளர்ந்து வளர்ந்து எங்க போகுது பாருங்க. சின்ன ஒரு பிரச்சனையை எவ்வளவு பெருசா மெகா சீரியல் மாதிரி ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஒரு சின்ன பிரச்சனை நம்ம நினைச்சு பார்த்ததுண்டா, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்கு பேசி பேசி அங்க வம்பு சண்டை இழுத்து அவ்வளவு பிரச்சனையாகி ஊர் ஜனமெல்லாம் கூடி கடைசியில் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் அங்க வந்து தங்க வச்சிட்டாங்க. அப்போ வந்து ஆண்டவர் செஞ்ச காரியத்தில் ஏதோ அர்த்தம் இருக்குது. அதனால தான் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் அன்னைக்கு செஞ்சுருக்கார். சமாரியர்கள் அப்படின்னா புறஜாதிகள். அப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கடந்து போகுது அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு பின்பாக ஊழியம் புறஜாதிகளுக்கு போகுது அப்படிங்கிறத உணர்த்தும்படியாக அங்கே போய் அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக நான் தாகமாக இருக்கிறேன், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக பசியாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசி 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 அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை கொடுத்து கடைசியில் 2 நாள் தங்கினார். அப்படின்னா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் 2000 வருஷம் அந்த புறஜாதியோட தங்கியிருக்க. அப்படின்னா ஜாதிகளுடைய ரட்சிப்பின் காலம் 2000 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. ரட்சிப்பு ஜாதிகளுக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அவர் உடனே கலிலேயா போயாச்சு. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உலக ரட்சகர் இவர் தான், இவர் தான் என்ன நான் செஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, திருக்கு தரிசனம் இங்கேதான் இருக்குது அப்படி இப்படின்னு கூட்டமான கூட்டம் கூடி ஆண்டவர் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவர் 2 நாளுக்கு அப்புறம் அவர் ஓடி போயிட்டார். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துக்கிட்ட ஆண்டவர் இருக்காரான்னு கேட்டால் இல்லை. அவர் 2 நாள் முடிச்சு போச்சு, அவர் வெளியே வந்துட்டார். ஆனால் இன்னைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் எங்கூட இருக்கார், அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ரட்சிப்பு யூதர்கள் வழியாகி வருகிறதுன்னு அந்த சமரியா ஸ்திரியிட்டே சொல்லிட்டார். அப்படின்னா எருசலேமுலையும் அல்ல, இந்த மலையிலும் அல்ல, சமரியாவில் ஒரு மலை இருக்குது அப்படின்னு சமரியாவில் ஒரு தேவாலயம் இருக்குது, அந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம், அது புறஜாதிகளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. புறஜாதிகளுக்கு கட்டி கொடுத்த இந்து கோயில் தான் இன்னைக்கு அது தேவாலயமாக இருக்குது. அதே மாதிரி எருசலேமுலையும் ஒரு தேவாலயமாக இருக்குது, அது தேவனுடைய உடன்படிக்கையை வச்சிருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த தேவாலயம். அப்போ இந்த மலையிலையும் கும்பிடலாம், அந்த மலையிலையும் கும்பிடலான்னு இல்லை, பிதாவை எல்லா இடத்துலையும் கும்பிடலாம். நீங்கள் அறியாததை தொழுது கொண்டு இருக்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அறிஞ்சு இருக்கிறதை தொழுந்து கொண்டிருக்கோம்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதனால தான் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுந்து கொள்கிறோம். இன்றைக்கி புறஜாதிகள் எல்லாமே அறியாத தொழுது கொண்டுட்டு இருக்காங்க, காரணம் ரட்சிப்பு யூதர்கள் மூலம் தான் வருது. அப்போ எந்த புறஜாதியில் எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி 2000 வருஷத்தில் எப்பேற்பட்ட ஊழியம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யூதருடைய கலாச்சார முறைமைக்கு மாற வேண்டும் அல்லது யூதருடைய சுத்திகரிப்பின் முறைகளை பின்பற்ற வேண்டும். அப்போதான் ஊழியத்தை செய்ய முடியும். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையினுடைய ஊழியம் லேவி கோத்திரத்துக்கு இல்லை, அது யூதா கோத்திரத்துக்கு. அதனால் இன்றைக்கி இருக்கிற லேவி கோத்திரமெல்லாம் என்ன பண்ணுவான், எல்லாம் இடறி போயிடுவான், எல்லாருமே இடறி போயிடுவாங்க. அதனால தான் பரிசேயர் சரிசேயர் வேதபாரர்கள்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, இவர் யூதா கோத்திரம், அவன் லேவி கோத்திரம். அதனால் வேதத்தினுடைய காரியங்களை படித்து புரியும் போது இது ஜாதிகளுடைய காரியம் என்ன, யூதனுடைய காரியம் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். இப்படியாக இயேசு கிறிஸ்து முதலாம் நூற்றாண்டில் வரும்பொழுது அல்லது இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலேயே முதலாம் வருகையினுடைய ஊழியத்தையும் செஞ்சார், ரெண்டாம் வருகையில் என்ன ஊழியம் நடக்கணுமோ அதையும் ஞானார்த்தமாக அன்னைக்கே செஞ்சிட்டார். அது யார் புரிகிறாங்களோ அதை எடுத்து பிரசங்கம் பண்ணுறது தான் ரெண்டாம் வருகையினுடைய ஊழியம். இப்போ நான் பாருங்கள், ரெண்டு காரியத்தை எடுத்து நான் சொன்னேன். இந்த மாதிரி பைபிளில் எந்த இடத்துல சுவிசேஷத்தில் போனாலும் சரி, ரெண்டாம் வருகையினுடைய தொடர்புடைய காரியத்தை பைபிளிலிருந்து எடுத்து ஜனங்களுக்கு சொல்லுவது தான், அல்லது ஜனங்களை கர்த்தருக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஆயத்தப்படுத்துவது தான் ரெண்டாம் வருகையினுடைய. அதை விட்டு போட்டு சமாதானம் சந்தோஷம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தீமை என்ன அணுகுவதில்லை பொல்லாப்பு வராது வராது வராதுன்னு சொல்லிட்டு பாடி பாடி நேராக திரளான ஜனங்கள் ஆராதிச்சு ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்க, நேராக பாதாளத்தில் போயிடுது. அதனால் பசியாக இருக்கிற ஜனங்கள் ரொம்ப குறுகிய ஜனங்கள் தான். அது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருந்தால் தான் பசியாக வரும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் தான், அது குறிப்பாக அந்த ஓய்வுனால தான் பசி கொஞ்சம் அதிகமாகும். இல்லாட்டினா எல்லாம் எனக்கு தெரியும்னு வீட்டில் உட்காந்துப்பாங்க. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தினம் தினம் ஒரு வாசித்து சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய பசி அடங்குவதற்காக நாம் முயற்சி எடுப்போம். தெரியாததை மற்றவங்கள்ட்ட கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.